7 billion stories and counting.
SBS Radio. வணக்கம் மகேஷ்.
வணக்கம்.
ஆசிரியர், விரிவுரையாளர், நடிகர், ஸ்டாண்ட் அப் காமெடியன், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று உங்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. இவற்றில் உங்களை யார் என்று அறிமுகப்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்கள்?
நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்றதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
ஸ்டாண்ட் அப் காமெடி என்பது அவ்வளவாக வெளியில் தெரியாத காலம் போய் இப்பொழுது எல்லா இடங்களையும் இது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இல்லையா? இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்கிறீர்கள்?
மகிழ்ச்சியான விஷயமா, இன்னைக்கு மக்கள் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்றதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, மன அழுத்தம் அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு வந்து சிரிப்பு அப்படிங்கறது வந்து எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து முதல்ல பரவலா இல்லை, இப்ப பரவலா இருக்குங்கிறதுக்கான அடிப்படையான விஷயம் என்னன்னா, அந்த அந்த சொல்லாட்சி வந்து நாங்கள் இப்பதான் பயன்படுத்துறோம். இதுக்கு முன்னாடி வந்து தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா பேசிட்டு இருந்தாங்க, அவரு முழுசா அவருடைய பேச்சை நகைச்சுவே தான், அது ஸ்டாண்டப் காமெடியோட வடிவம் தான். ஆனா நாம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் இப்படி வந்தா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி பெருசு பண்ணிட்டோம். ஆனா தமிழ காலங்காலமா மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. நாங்களாம் ஒரு சின்ன துருப்பு மாதிரிதான். இந்த காலத்துல வந்து அவங்களுக்கு மீடியா எக்ஸ்போஷர் இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே இல்லை.
உங்களது ஸ்டாண்ட் அப் காமெடியில் நீங்கள் பாவிக்கின்ற நகைச்சுவைகளை நீங்கள் எந்த மூலத்திலிருந்து, அதாவது எந்த சோர்ஸில் இருந்து எடுக்கிறீர்கள்?
இல்ல, நிறையவே வந்து நம்ம மனிதர்களை பார்க்கறது, மனிதர்களை படிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து கவனிக்கிறது. நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு எதுவுமே வெளியில தனியின்னு பேச போறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மக்கள் பண்றது எல்லாமே கவனிச்சு பேசுறதுதான். முழுக்க முழுக்க இது நம்முடைய கற்பனை, நம்மளுடைய வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. நிறைய பேர் பேசுறது வந்து நமக்கு சில விஷயத்த வேற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய படிக்கிற பத்திரிகைகளை படிக்கிற சில நகைச்சுவைகள் வந்து நம்ம நாம அதை அதன் மூலியமா நம்ம வேற ஒரு நகைச்சுவை நமக்கு தோணும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, அப்படி வர்றதுதான் எல்லாமே.
இப்ப இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியில் சொல்லப்படுகின்ற நகைச்சுவைகளை பார்த்தால் பெரும்பாலும் பெண்களை கிண்டல் செய்வது போல இருக்கும், குறிப்பாக அவர்கள் ஆண்களை அடக்கி வைக்கிறார்கள் என்பது போல இருக்கும். இதனூடாக நீங்கள் சொல்ல வருவது என்ன? பெண்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதா, அல்லது பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பதா, என்ன செய்தியை சொல்ல வருகிறீர்கள்?
இல்ல, அப்படி இல்ல. இதே வந்து ஆண்களை கிண்டல் பண்ணி பேசுறப்ப யாருமே சொல்றது கிடையாது, ஆண்களை கிண்டல் பண்ணி ஏன் இவ்வளவு நகைச்சுவை வருதுன்னு. பெண்களை சொல்லப்பட்டா இது பெரிய பேச்சாவும், இதெல்லாம் நகைச்சுவைக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான், வேற ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா வீட்டுல நடக்கிற விஷயங்கள் தான். நான் அந்த ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கலக்கும் போது எல்லாம் கூட சொல்லியிருந்தேன், என் ஒய்ஃப் வந்து டிஃபன் என்னமான்னு கேட்டாங்க. நான் சாய்ஸ் இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு வந்து அவங்க ரெண்டு சாய்ஸ் இருக்கு, நான் என்னமான்னு கேட்டேன், வேணுமா வேண்டாமான் கேட்டாங்க, அவ்வளவுதான். கிண்டல் பண்ற மாதிரி விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நகைச்சுவைக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். பெரும்பாலான இப்ப நம்ம பெண்களை கிண்டல் பண்ணி பேசுற விஷயங்கள் வந்து பெண்கள் தான் அதிகமா ரசிப்பாங்க.
குடும்பத்தில் தான் பல விஷயம் நடக்கும். சில பேர் ஆம்பளை தூக்கத்தில் கண்டதை உடனே மாட்டிக்குவான். ஒரு நாள் தூக்கத்தில் ராத்திரி முழுக்க சீலா சீலா சீலான்னு வளரிருக்கான். காலை இருந்துச்சு பொண்டாட்டி கேட்டிருக்கு, யோ இங்கே வா, என்ன ராத்திரி முழுக்க சீலா சீலான்னு வளரணும், யார் அந்த சீலா? ஏ, என் ஃப்ரெண்டு குமார் வீட்டு நாயிடியாது, அந்த நாய் தான் ஃபோன் பண்ணி சாதாரண படத்துக்கு வரலையா வரலையான்னு கேட்டுச்சிருந்துச்சு. ஏன் அவனுக்கு பயங்கரமான ஒரு ஒரு பையன் போய் அப்பாட்டை கேட்டிருக்கான், அப்பா அப்பா சர்வாதிகாரினா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் பார்த்து போய் சொல்லியிருக்காரு, அமைதியாரு அம்மா உள்ள போட்டு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. இருந்தாலும் என்ன வேலை பண்ணிருக்கேன், நேரா ஒருத்தர் ஓடி போய் சொன்னேன், அக்கா அக்கா உங்க புருஷனை பாம்பு கடிச்சு பிடிச்சு அப்படின்னு. நல்ல வேலை இன்சூர் பண்ணிருக்கேன், தப்பிச்சேன் அப்படிங்கிறது. புருஷனை பாம்பு கடிச்சது முக்கியம் இல்லை, இன்சூரன்ஸ் போக வருமா வராதாங்கிறது அதுக்கு முக்கியம் போல இருக்கு. ஒருத்தர் போய் டாக்டர் வெளில வந்து சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்டாட்டி தலைய எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இவன் சொல்லியிருக்கான். என் பொண்டாட்டி தலையில ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், தலைவலிக்கு காரணம் இங்க மட்டும் நீ சொல்லு அப்படின்னு இருக்கான். புண்டாட்டி கிண்டல் பண்றது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி.
அதே போன்று இன்னும் ஒரு விடயம், இந்த தொலைக்காட்சி ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சிகளில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட நகைச்சுவைகள் இடம்பெறுவது வழக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறுவர்கள் உட்பட அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் இப்படியான வரம்பு மீறிய அல்லது இரட்டை அர்த்தம் துணிக்கின்ற நகைச்சுவைகளை சொல்வது எந்தளவு தூரம் ஆரோக்கியமானது, அல்லது எந்தளவு தூரம் சரியானது என்று நினைக்கிறீர்கள்?
இல்ல, கணவன் மனைவி நகைச்சுவை வந்து நிச்சயமா ஆரோக்கியமானதுதான், ஆனா அது நாகரிகமான முறையில இருந்து ஆரோக்கியமானது. நான் எங்களுடைய கணக்குள்ள நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில சில போட்டியாளர்கள் பேசுறப்ப கொஞ்சம் வரம்பு மீறி பேசினா நானே சொல்லுவேன், சிரிக்கிறதுக்காக நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய கருத்தை தாழ்த்திக்காதீங்க அப்படின்னு நான் எப்பயுமே நான் என்னுடைய கருத்துக்கள்ல அந்த இது சொல்லிட்டே இருப்பேன் நான் நிச்சயம். அதனால வந்து அது உண்டுதான், நம்ம தரம் தாழ்ந்து பேசக்கூடாது கணவன் மனைவி நிகழ்ச்சி, அதுதான் என்னுடைய இது.
இதேவேளை வரவேற்பு பெற்ற ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் இந்திய தொலைக்காட்சிகளை பார்க்கின்ற போது ஆங்கிலம் கலந்து பேசினால்தான் பிரபலமாகலாம் அல்லது ஆங்கிலம் கலந்து பேசினால்தான் நல்ல அறிவிப்பாளர் என்ற ஒரு போக்கு அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
இல்ல, இது நான் வந்து ஏத்துக்கிறது இல்ல. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இவ்வளவு நீங்க அங்க இருந்து ஒரு கால் பண்ணி ரேணுகா இந்த பேசுறாங்கன்னா அது அடையாளமே தமிழ் தான். நல்ல தமிழ் பேசக்கூடிய தொகுப்பாளர் அப்படிங்கறத என்னுடைய அடையாளம். அதை மக்கள் விரும்புறாங்க, தொலைக்காட்சி விரும்புது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஒரு பாணி இருக்கு, ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்தந்த ஸ்டைல அவங்க பயணிக்கிறாங்க. நல்ல தமிழ் பேசுனா அது ரொம்ப நல்லது. வாழ்க்கைக்கான மொழிங்கிறது நம்மளுக்கு தாய்மொழி, அது எந்த தாய்மொழியா இருந்தாலும் சரி, அதுதான் என்ன வந்து தமிழ் தான் என்னுடைய அடையாளம். இன்னைக்கு நான் எடுத்த பெயர் புகழ் நான் சம்பாதிக்கிற படம் எல்லாமே எல்லாவற்றுக்கும் தான் அந்த முன்னெடுத்து வந்து என்னுடைய மொழி தான் தமிழ் தான்.
சரி, நீங்கள் ஒரு நடிகராகவும் இருக்கிறீர்கள் இல்லையா, இந்த நடிப்பு துறையில் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைத்தது?
முதல் படம் எனக்கு வந்து சட்டமன்ற வந்து எஸ்எஸ்சி சார் கூப்பிட்டாங்க, வாங்க ஆடிஷனுக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலான்ட்டு பார்த்தேன். அதுல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்குலாம் வந்து டேரக்டரே இங்கிலீஷோட படம் சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு படம், அதற்கு அடுத்து சிகரம் தொடர்ந்து விக்ரம் பிரபு படம், அதுல எனக்கு நல்ல பேர் கிடைச்சது. ஏடிஎம் ராபரி பத்தி ரொம்ப நல்ல மூவி, நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கூட அதுல வந்து சிறந்த சமுதாய விழிப்புணர்வுக்கான விருது கிடைச்சது, நல்ல திரைப்படத்துக்கான விருது. அதுக்கப்புறம் அது அண்மையில பண்ண படம் ஜம்பிளிங் அண்ட் த்ரீ, அது குழந்தைகளுக்கான ஒரு 3D படம். இப்போ அடுத்து நான் பண்ண போற படம் வந்து இணையதளம்னு ஒரு படம், சைபர் கிரைம் தொடர்பான ஒரு கதைக்கிறது.
அப்படி என்றால் ஸ்டாண்ட் அப் காமெடிக்குள் நீங்கள் வந்தது எப்படி?
நான் ஆரம்ப காலத்துல பேச்சு போட்டியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய பயணம். நான் ஒரு நல்ல பேச்சாளராக வர்றவங்க தான் என்னுடைய கனவாகவும் இருந்தது. அதுதான் இப்போ நடந்துருச்சு. பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கல்வி போட்டியில் ஆரம்பிச்சது, பள்ளி நாட்கள்ல நாடகங்கள்லாம் போட்டது, மைன்ல நடிச்சது, மைன் காம்படிஷன்ல நடிச்சது, இதெல்லாம் தான் ஸ்டாண்ட் அப் காமெடிக்கான ஒரு அடித்தளம். பொதுவான சும்மா சாதாரணமா பேசுறப்பயே நிறைய நகைச்சுவை இருக்கும், நீங்க சுத்தி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இது பெருசா நம்ம இதுக்கு தயாரித்தப்படுது, இயல்பா இருக்கிறது நம்மளுக்கு.
இறுதியாக உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி குறிப்பிடுங்கள். நீங்கள் செப்டம்பர் 10 திகதி மெல்பர்னில் நடைபெற இருக்கின்ற யூஃபோரியா 2016 என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறீர்கள், எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள்?
ஆமா, மிகுந்த ஆவலா இருக்கேன். பயணம் தானே ஒரு பெரிய மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்குற ஒரு விஷயம், நிறைய கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயணம் தான் வாழ்க்கையில. அதனால ஆஸ்திரேலியா வந்து நம்ம முறையா வரப்போறேன். எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க மேண்டி ஆர்கனைஸ் பண்றவங்க, ஏன்னா அவங்க கல்யாண் மாஸ்டர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால அங்கே தமிழர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஒரு சிறந்த நிகழ்ச்சியா அதை பண்ணணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
மிக்க நன்றி மகேஷ், உங்களை சந்திப்பதற்கு அவலாக இருக்கிறோம். உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.
ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. 7 billion stories and counting. SBS Radio.